SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் கீதா மதிவாணன்.
இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட அழகான தீவுக்கண்டம் ஆஸ்திரேலியா. அசத்தலான நில அமைப்புகள், அள்ள அள்ள குறையாத கனிம வளங்கள், இம்மண்ணில் மட்டுமே காணப்படும் அதிசய உயிரினங்கள், இம்மழைக்காடுகளில் மட்டுமே காணப்படும் ஆதிகால தாவரங்கள், சுமார் 60,000 ஆண்டுகால வரலாற்றை கொண்டிருக்கும் பூர்வகுடி மக்கள், அவர் தம் கலை கலாச்சார பாரம்பரியங்கள், 200 ஆண்டுகால அந்நிய குடியேற்றத்தின் அபார வளர்ச்சி, பன்முக கலாச்சார பங்களிப்பு என ஆஸ்திரேலியாவின் வசீகரத்துக்கு 1,000 காரணங்கள் உண்டு. 1,000-ல் ஒன்றான இம்மண்ணின் அதிசய உயிரினங்கள் பற்றி அறிவோமா? பெரும்பாலான ஆஸ்திரேலிய விலங்கினங்களின் சிறப்பம்சம் அவை மார்சுப்பியல் என்பதுதான். மார்சுப்பியல் இனத்தில் குறுகிய கால கர்ப்பத்தில் பிறக்கும் முழு வளர்ச்சியற்ற குட்டிகளை வளர்க்க பெண் விலங்குகளின் வயிற்றில் பை போன்ற அமைப்பு இருக்கும். கங்காரு, வல்லபி, கொவாலா, வாம்பெட் என ஆஸ்திரேலியாவில் 140-க்கும் மேற்பட்ட மார்சுப்பியல் விலங்குகள் உள்ளன. மார்சுப்பியல் விலங்குகளிலேயே மேக்ரோபாட் எனப்படும் பெரும் பாதம் கொண்ட கங்காரு போன்ற விலங்கினத்தில் 1/2 கிலோ முதல் 90 கிலோ வரையில் பல வகை உள்ளன. ஆஸ்திரேலியாவின் அதிமுக்கிய அடையாளங்களுள் ஒன்று கங்காரு. அதனால்தான் ஆஸ்திரேலிய அரசு முத்திரையில் இடம்பெறும் சிறப்பை பெற்றுள்ளது. கங்காரு, வல்லபி, வல்லரு எல்லாமே பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படியானால் அவற்றுக்குள் என்னதான் வித்தியாசம்? அளவுதான் வித்தியாசம். முழு வளர்ச்சியடைந்த நிலையில் மிக பெரியவையாக இருந்தால் கங்காருகள், குட்டியாக இருந்தால் வல்லபிகள், இரண்டுக்கும் இடைப்பட்டதாயிருந்தால் வல்லரூக்கள். கங்கார் இனத்தில் மட்டுமல்லாது மார்சுப்பியல் இனத்திலேயே மிக பெரியது ரெட் கேங்குரூ எனப்படும் சிவப்பு கங்காரு தான். அரசு முத்திரையில் இடம்பெற்ற விலங்கு என்பதோடு வடக்கு பிரதேசத்தின் மாநில விலங்கு என்ற சிறப்பும் இதற்கு உண்டு.
I can jump so high, I touch the sky, and all day long I hop along and I sing my little song. Hoppity hoppity skippity skippity jumpity jump to the kangaroo song. Hoppity hoppity skippity skippity jumpity jump to the kangaroo song. Oh, I'm a kangaroo and I can jump so high, I touch the sky, and all day long I hop along and I sing my little song. Hoppity hoppity skippity skippity jumpity jump to the kangaroo song. Hoppity hoppity skippity skippity jumpity jump to the kangaroo song.
பொதுவாகவே கங்காரு இனத்தில் பெரியதும் ஆளுமையுடையதும் ஆண் தான். ஒரு ஆண் கங்காருவின் எடை சுமார் 90 கிலோ எனில் பெண் கங்காருவின் எடையோ அதில் பாதிதான் இருக்கும். கங்காறுகள் இரவு விலங்குகள். இரவு நேரத்தில்தான் மேய்ச்சல், பகல் பொழுதெல்லாம் ஓய்வுதான். கங்காருவின் பிரதான உணவு புல். ஆடு மாடுகளைப் போலவே கங்காறுகளும் இரவில் மேய்ந்தவற்றை பகலில் அசை போட்டு விழுங்கும். மிகவும் குறைந்த அளவே தண்ணீர் குடிக்கும். தண்ணீர் இல்லாமலேயே பல மாதங்கள் அவற்றால் உயிர் வாழ முடியும். கங்காறுகள் குத்துச்சண்டையில் தேர்ந்தவை. எதிரியை சமாளிக்க வேண்டிய நெருக்கடியில் தங்கள் முன்னங்கால்களால் நன்றாக குத்துவிடும், அல்லது வாளால் நின்று பின்னங்கால்களால் பலமாக உதவிடும். தங்கள் ஆளுமையை நிரூபிக்கவும் பெண் கங்காறுகளை கவரவும் பலம் வாய்ந்த ஆண் கங்காறுகள் தங்களுக்குள் இது போன்ற சண்டைகளில் ஈடுபடுவதுண்டு. கங்காரு வருடத்துக்கு ஒரு குட்டி போடும். அதனுடைய கர்ப்ப காலம் 33 நாட்கள் தான். குட்டி பிறக்கும்போது 2 கிராம் எடையுடன் ஒரு மொச்சைக்கொட்டை அளவுதான் இருக்கும். கண், காது, கால், உடல் என்று எதுவும் முழுமையாக உருவாகாமல் ஒரு புழுவை போல இருக்கும். மனித கருவோடு ஒப்பிடுகையில் இது 7 வார சிசுவுக்கு சமம். கங்காரு குட்டி பிறந்தனுடையே உள்ளுணர்வு காரணமாக உந்தப்பட்டு தாயின் வயிற்றுப்பையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். நன்கு வளர்ச்சியடைந்த தன்னுடைய முன்னங்கால் விரல்களால் தாயின் வயிற்று ரோமத்தை பற்றி கொண்டே முன்னோக்கி நகர்ந்து நகர்ந்து 4 அல்லது 5 நிமிடத்தில் பைக்குள் போய்விடும். பைக்குள் பாலை குடித்தபடி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அதே நிலையில்தான் இருக்கும். அதற்குள் அது முழு வளர்ச்சி பெற்றுவிடும். மெல்ல பையை விட்டு வெளியில் வரத் தொடங்கும். ஆபத்தின் அறிகுறி தெரிந்தால் தாய் தரையில் காலை தட்டும். சட்டென்று குட்டி தாயின் வயிற்றுப்பைக்குள் புகுந்து கொள்ள தாய் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பித்துவிடும். கங்காரு ஆஸ்திரேலியாவின் முத்திரையில் இடம்பெறும் அளவுக்கு அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் பல இடங்களில் அது ஒரு தொல்லைதரும் பிராணியாகத்தான் கருதப்படுகிறது. ஆஸ்திரேலிய பொருளாதாரத்தில் பெரும் சரிவை உண்டாக்கும் விதத்தில் கங்காருகளுடைய இனப்பெருக்க வளர்ச்சி இருப்பதாலும், அவற்றால் பாழ்படுத்தப்படும் விவசாய நிலங்களின் அளவு கூடிக்கொண்டே போவதாலும், கங்காருகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இன கங்காறுகள் மட்டும் வேட்டையாடப்படுகின்றன. ஆண்டுதோறும் இந்த இன கங்காறுகளின் எண்ணிக்கையை கண்காணித்தும் சந்தையில் கங்காறு இறைச்சியின் தேவையை பொறுத்தும் வேட்டைக்கான கால நிர்ணயம் செய்யப்படுகிறது. இது கங்காறு அறுவடை என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. ஆனாலும் பல விலங்கு நல அமைப்பினர்களும் சூழலியல் ஆர்வலர்களும் கங்காருவை கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல ஆய்வரங்கங்கள் நடத்தி அறிக்கைகள் சமர்ப்பித்தபடிதான் இருக்கின்றனர். Greens Lee Rhiannon சொல்கிறார்.
Well, the current culling involves incredible cruelty to the animals. This is nothing like the standards that you see when cattle and sheep are slaughtered at abattoirs. Now remember, this shooting goes on at the night time and this creature hops, kangaroos hop. It's very hard to get a direct shot through the brain of the kangaroo to kill it outright. So many of them are injured. They then may die over days or weeks.
ஆஸ்திரேலியாவின் கலாச்சார அடையாளங்களில் முக்கியமானதாயிற்று கங்காறு. கங்காறு இல்லாத ஆஸ்திரேலியாவை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? சரி, கங்காருவுக்கு வயிற்றுப்பை எப்படி வந்தது, அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? பூர்வக்குடி மக்களின் கனவு கால கதைகளுள் ஒன்று இது. வெகு காலத்துக்கு முன்னால் கங்காறுகளும் மற்ற விலங்குகளைப் போலத்தான் இருந்தனவாம். அப்போது அவற்றுக்கு வயிற்றுப்பை கிடையாது. ஆட்டுக்குட்டிகள் போல கங்காறு குட்டிகளும் அம்மா பின்னாலேயே அது மேய்கிற இடமெல்லாம் போகும். இந்த கதையில் வரும் கங்காருவின் குட்டியோ சரியான வாலுக்குட்டி. அது ஒரு இடத்தில் இருக்காமல் அங்குமெங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். தாய் கங்காருவுக்கு அதை எப்போதும் தேடிக்கொண்டிருப்பதே வேலை. குட்டி என்பதால் அதற்கு ஆபத்துகள் பற்றி எதுவும் தெரியவில்லை. தாய் எடுத்து சொன்னாலும் அதற்கு புரியவில்லை. படைப்பு கடவுளான பயாமிக்கு திடீரென்று ஒரு ஆசை. தான் படைத்த உயிர்களிலேயே இரக்க குணமுள்ள உயிரினம் எது என்று அறிந்து கொள்ளும் ஆவல் வந்துவிட்டது. உடனே அது ஒரு முதிய பார்வையற்ற வாம்பெட்டின் வடிவம் எடுத்து பூமிக்கு வந்தது. எத்தனையோ விலங்குகள் வாம்பெட்டை பார்த்தும் கண்டும் காணாமல் போயின. ஆனால் தாய் கங்காருவால் அப்படி போக முடியவில்லை. உதவிக்கு யாருமற்ற அதன் பரிதாப நிலை கண்டு மனம் இறங்கிய தாய் கங்காரு அதனிடம் சென்று தன் வாளை பிடித்து கொள்ள சொன்னது. வாம்பேட்டை மெதுவாக அழைத்துச் சென்று புல் இருக்கும் இடத்தை காட்டியது. வாம்பேட் பசி தீர மேய்ந்தது. அப்போதுதான் கங்காருவுக்கு தன் குட்டி தன்னோடு இல்லை என்பது தெரிந்தது. அக்கம்பக்கத்தில் தேடினால் எங்கேயும் காணவில்லை. வாம்பேட்டை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு கங்காரு தன் குட்டியை தேடிக்கொண்டு சென்றது. வெகுநேரம் தேடிய பிறகு ஒரு யூகலிப்டஸ் மரத்தடியில் குட்டி சுகமாய் தூங்குவதை பார்த்தது. நிம்மதி பெருமூச்சுடன் வாம்பெட்டை மீண்டும் அழைத்துருவதற்காக அது இருக்கும் இடத்துக்கு திரும்பியது. ஆனால் அங்கே அது கண்ட காட்சி திடுக்கிட வைத்தது. பூர்வக்குடி மனிதன் ஒருவன் வாம்பெட்டை வேட்டையாடுவதற்காக பூமராங்கை எரிய தயாராய் இருந்தான். கண் தெரியாத வாம்பெட்டோ அமைதியாக புல்மேய்ந்து கொண்டு இருந்தது. கங்காரு உடனே தட் தட் என்று வேகமாக சத்தம் எழுப்பியபடி வேட்டைக்காரனின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியது. கூடவே வாம்பேட் ஓடு, வாம்பேட் ஓடு என்று குரல் கொடுத்தபடி எதிர் திசையில் ஓடத் தொடங்கியது. வேட்டைக்காரன் விடாமல் கங்காருவை துரத்தி வந்தான். வெகு தூரம் ஓடிய கங்காரு ஒரு குகைக்குள் புகுந்து எப்படியோ தப்பியது. வாம்பேட் உருவத்தில் வந்த பயாமி கடவுள் மனம் இலகி போனது. அது தான் யார் என்று கங்காருவிடம் தன்னை வெளிப்படுத்தியது. தன் குட்டியை பற்றி யோசிக்காமல் உயிரை கொடுத்தும் வாம்பேட்டை காக்க முன்வந்த கங்காருவுக்கு ஏதேனும் பரிசளிக்க விரும்பியது. அடிக்கடி காணாமல் போகும் குட்டியை எப்போதும் தன்னோடு வைத்து கொள்ள அதன் வயிற்றில் பை ஒன்றை பரிசளித்தது. கங்காரு தான் இலகிய மனம் படைத்ததாயிற்று. அது தனக்கு மட்டுமல்லாமல் தன்னை போன்ற தாய்கள் அனைவருக்குமே பை தர வேண்டுமென கடவுளை கேட்டுக்கொண்டது. அன்று முதல்தான் ஆஸ்திரேலியாவின் விலங்குகள் வயிற்று பையுள்ள மார்சிப்பியல் விலங்குகளாக குட்டிகள் காணாமல் போகும் கவலையற்று வாழ்கின்றனவாம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படித்தவர் கீதா மதிவாணன்.
நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil